அனைவருக்கும் அன்பான வணக்கம். உண்மையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சியுள்ளது. முக்கியமாக மாணவர்களை மத்தியிலே சுகாதார விடயங்களை பேசி வருவது மகிழ்ச்சியான விடயம். ஆனால் இந்த சூழலிலே நாங்கள் ஆறுதலாக பொறுமையாக இவற்றை செய்வதே பெரிய நெருக்கடி இருக்கின்றன. என்றாலும் தன்னுடைய பிரதேசத்தில் அவர்களுடைய அழைப்பையும் கலாச்சாரத்தினுடைய அழைப்பையும் மறுதளிக்க முடியாத ஒரு சூழலை நான் வந்து அவரை சந்திக்க கிடைத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. இன்னமே எங்களுடைய பிரதேச செயலர் போல பிரதேச செயலர் நான் ஒரு பயணிகளிடம் பிரதேச செயலராக கடமையாற்றியது. அண்மையிலே இரண்டு வருடங்களாக மாணவர் சபையிலே அவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருந்தேன். பல நிகழ்வுகளிலே நம்மளுடைய மத்திய கல்லூரியினுடைய தமிழ் தினம் சென்றதாக நடந்த போது நான் அதை கலந்து கொண்டேன். அதே போல உங்களுடைய மகளிர் கல்லூரியோடும் எனக்கு தொடர்பு இருக்கிறதே இருந்தால் என்னுடைய மிஸ்திரியும் உங்களுடைய சகமானது. எனவே அதே போல பல நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறேன். பல்கீஸ்வரா கல்லூரி அறிஞர் என்னோடு ஒன்றாக படித்தோம். பல்கலைக்கழகத்திலே பல்கீஸ்வரா கல்லூரி அறிஞர் என்னோடு ஒன்றாக படித்தோம். எனவே இப்படி ஒரு உறவு முறை இருக்கிறது. இங்கே பிரதேச செயலரும் அப்படித்தான். நாங்கள் யாழ்ப்பாணி கல்லூரியிலே உயர்நிலம் படிக்கும் பொழுது ஒரு துணியாட்டம் மிக்க மாணவராக ஆண்டு 8-ஆண்டு 9 கல்லூரி கொண்டிருந்தார். இப்படியான சூழலே இந்த கவிதையை பற்றிய சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வைக்கின்றேன். உண்மையை நாங்கள் சொன்னது போல நாங்கள் பெரிய கவிதை துறையிலே பெரிய சாதிப்பது இல்லை. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருடங்கள் இந்த துறையிலே இருந்ததாலே அதை பற்றின ஒரு அனுபவங்களை உங்களோடு கலந்து கொள்ள பயன்படாமல் இருக்கின்றேன். முதலே நாங்கள் பாடசாலையிலே படிக்கும்போது நான் சொன்னவர்கள் என்னென்றால் இவையெல்லாம் இந்த மிகப்பெரிய விடயங்களாக ஆரம்பிப்பது இல்லை. இந்த ஒவ்வொரு விஷயங்கள் அதாவது ஒரு குரலில் ஒரு ஒரு வசனம் இருக்கிறது. எல்லாரும் டியூஷனுக்கு போன மாதிரி கொப்பியை கொண்டு இருந்தீர்கள் பரவாயில்ல. நான் விஜயநிலை கொண்டு போனால் சுயோசமாக இருக்கும். முதலாவது ஒரு வசனம் எழுதுவோம். இது பயிற்சி குழந்தையில இது ஒரு பிள்ளையார் பூச்சி முடியதான் பயிற்சி வரும். எழுப்புவதற்கு ஒவ்வொன்று எழுதி கொப்பைகள் கொண்டு வாங்கிடுவாங்க. இப்படி நான் எழுதிதான் கிட்ட போறோம். நீங்க அதான் ஒரு கொப்பையில் எழுந்தோம். இந்த விஷயங்கள் 4 விஷயமாவது நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம். அதை எல்லாரும் எழுதலாம். பெரியாக்கள் முழுதலாம், சின்னாக்கள் முழுதலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் எழுதி வந்து ஒரு வருஷம் கொண்டு வருது. பிரதேச ஒரு நிமிஷம் வந்துடுவோம். ஒரு வருஷம் கருத்து தரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் எழுது என்றொரு வசனம் இருக்கிறது. அதே காட்சி எழுதுங்கள். அந்த அர்த்தம் என்ன என்பதை நான் சொல்லுவேன். இது என்னுடைய ஒரு சின்ன அன்பளிப்பு உங்களுக்கு பிரதேச சொல்றேன். நன்றி. சரியா? பொருள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எழுது என்ற ஒரு வசனம் இருக்கிறது. நான் சொல்ல வந்தது என்னவென்று சொன்னால், அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான ஆற்றல் இருக்கு. அப்ப அந்த ஆற்றல் என்பது மெடிசின் என்னவென்றது, இன்ஜினியரிங் என்னவென்றது, கமிஷனாவது, டிஎஸ்ஆவாக இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையிலே இருக்கும். அதற்கு அந்த இயல்பாக வருவது. அப்ப அந்த இயல்பாக வருகின்ற அந்த விஷயத்தை நீங்கள் அடையாளப்படுத்தணும். உங்களுக்கு அதுதான் உங்களுடைய தனித்துவம். இப்ப நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு முறையிலையும் 100 பேர் டாக்டர் ஆகலாம், 100 பேர் ரெசன் சொல்சர் ஆகலாம், 200 பேர் இன்ஜினியர் ஆகலாம். அது ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். கொஞ்சம் சிம்பிளா அந்த விஷயம் வரும். எனவே அப்படியான விடயங்களை நீங்கள் அடையாளப்படுத்தும். அது சில பேருக்கு கவிதையா இருக்கும், சில பேருக்கு ஸ்போர்ட்ஸா இருக்கும், சில பேருக்கு சமயம் நல்லா சமைக்க முடிச்சுதாக்கள் தக்கள் சமைச்சு அது சில எல்லாருக்கும் இயல்பா இயல்பாக வருகின்ற ஒரு இயல்பு இருக்கு. எனவே அதை நீங்கள் அடையாளப்படுத்தும். நான் சொல்ல வந்தது என்றால், நாங்கள் தானே சாயங்காலம் படிக்கிறோம். ஏஎல்ஏ சயின்ஸ் தான் படிக்கிறேன், பயோ சயின்ஸ் தான் பிஎஸ்சி தான் செய்கிறேன். ஆனாலும் நாங்கள் பாடசாலையிலே யாழ்ப்பாணத்திற்கு செல்லவில்லையே படிக்கும் போது பள்ளிக்கூடங்களில் நடக்கும் விஞ்ஞான வேற சயின்ஸ் வீக்கம் நடக்கும். சயின்ஸ் சொல்றது சயின்ஸ் டே கிழமையே ஒரு நாள் ஒரு விஞ்ஞான விஞ்ஞான தினம் என்று சொல்லி கொண்டாடுறோம். ஒரு நாள் சொன்னார்கள் விஞ்ஞானிகளே கட்டாயம் பங்கு பெற்ற வேண்டும். அப்ப அந்த நேரத்திலே அங்கே போய் நான் சுமார் ரெண்டு வசனங்களும் இந்த விஞ்ஞானத்தை பெற்று சொன்னதுதான் அதுதான் அந்த துவக்கமாக இருக்கும். எனவே நாங்கள் இதிலே சொல்லிருந்த சின்ன விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய தனித்தன்மையான வாழ்க்கை, அதாவது அதான் நாங்கள் சொல்றது வெறுமனையே படிப்பு பட்டம் என்பதை தாண்டி உங்கள் ஒவ்வொருவர்களுக்கு திறமையை நீங்கள் கண்டுபிடிக்கும். அது இப்பதான் இந்த வயசு அதாவது கிட்டத்தட்ட 15 25 வயதுக்கு நீங்கள் அதை கண்டுபிடித்தால் இன்னும் டாக்டரா இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கதான் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தனித்தன்மை அந்த நம்பிக்கை. இந்த பிள்ளை நீங்க வந்து பேசுனீங்க அவனால ஒரு சிறப்பானவர்கள் பேசி பேசினேன். அவர் சில இடம் படிக்கிற சிறப்பாகவே இருக்கிறார். ஆனால் அந்த பேச்சாளர் என்பது அவரை எங்க எங்க போனாலும் அவர் தான் அவருடைய அடையாளம், அவங்களுடைய தனித்துவமாக இருக்கு. நான் அதை வந்து சொல்லுவேன். முக்கியமாக நீங்கள் என்ன உங்களுடைய பின்னணி என்ன, அதாவது நீங்கள் உயர்தரம் படிக்கிறீங்களா, நீங்கள் தம்பிகள் உயர்தரம் கலையோட சம்பந்தப்பட்டார்களா அல்லது இல்லைனா கலையோட சம்பந்தப்பட்டாலே தான் கலை சம்பந்தம் வந்தது இல்லை. இப்போ நான் எங்கள காலத்தில் படித்த கனவு விஞ்ஞானத்துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கார்கள். அப்போ இதில் இந்துக்காரவர்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. நான் இல்லை எளிமிருந்து சொன்னாங்க கேட்குமா இந்த மிதத்தாருங்களா ஓ மைக்கு சரி. இப்போ நான் சில விடயங்களை உங்களோடு கலந்துரையாடலாமல் இருக்கிறேன். நான் அதில் அதில் வா அதில் வா அதில் வந்தாச்சு. சரி ஓகே. அப்ப நாங்கள் இன்று இந்த கவிதை சம்பந்தமான சில விடயங்களை நான் உங்களோடு சொல்லுவேன். நீங்களும் அதை அதிலே உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் கூடிய அளவு பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது கவிதை என்றால் என்ன, இது நான் புறநிலை பேசுகிறேன், நீங்கள் சொல்லிட்டு போற இருக்காது. நீங்கள் நீங்கள் கிடைக்கும் கவிதை என்றால் என்ன என்றால் அது ஒரு இலக்கிய வடிவம் முதலாம் அதுதான் சந்தேகம் இருக்கா. கவிதை என்பது ஒரு இலக்கிய வடிவம் முதலாவது எழுதுமோ சரி. இப்போ நாங்கள் டியூஷனில் படித்து படித்து பழகி அதே நான் போனால் தான் சரி. அதே கவிதை என்பது ஒரு இலக்கிய வடிவம் சென்றாவது இந்த கவிதை துறை இலங்கையில் அல்லது தமிழில் மட்டும்தான் இருக்கா அல்லது உலகம் முழுக்க இருக்கா? கவிதை துறை என்பது இலங்கை அல்லது ஈழத்தில் அல்லது இந்தியாவில் சினிமா பாட்டில் மட்டும்தான் இருக்கா அல்லது உலகம் முழுவதும் இருக்கா? உலகம் முழுவதும். அப்போ அடுத்த விஷயம் போடணும், கவிதை என்பது உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு விஷயம். கவிதை என்பது உலகம் முழுவதும் உலக மொழிகள் எல்லாத்திலையும் இருக்கு. உலகம் முழுவதும் இருக்கிற மொழிகளில் கவிதை கவிதை இருக்கு. சென்றா மூன்றாவது விஷயம், இந்த கவிதைன்றது உலக மொழிகளிலாம் இப்ப கிட்டத்தில வந்ததா அல்லது நீண்ட காலமா வந்ததா? மிக நீண்டா. அப்ப அடுத்த போடுங்கோ, இந்த கவிதை என்பது உலக மொழிகளிலும் மிக நீண்ட தொன்மையான வரலாறு கிடையாது. இது தமிழ மக்களால் கதையில உலகம் முழுவதும் இருக்கின்ற மொழிகளிலே மிக தொன்மையான வரலாறு கொண்டுதான். அடுத்தது நாலாவது கொஞ்சம் போடுங்கோ, இந்த இலக்கியங்கள் எல்லாத்திலையும் அரசியல் எனக்கு இலக்கியங்கள் எல்லாவற்றிலுமே அரசு என்று சொல்வது கவிதை தான். இலக்கிய இலக்கியம் நாடகம் கவிதை பாட்டு அது முதலில் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் மிக சிறப்பானது என்று உலகம் முழுவதும் போற்றப்படுவது கவிதை. படுத்தப்படும் உலகம் முழுவதும் இருக்கிற மொழிகளில் பண்பாட்டில் உலகம் முழுவதும் இருக்கு, எல்லா மொழிகளும் இருக்கு. மிக நீண்ட காலமாக கவிதை பயன்பட்டு வருகிறது. அடுத்தது எல்லா மொழிகளிலும் அரசியாக விளங்குவது கவிதை. சரியோ? அடுத்தது கவிஞர்கள் தமிழ்நாடு தமிழர்கள் கால தமிழர்களுடைய பாரம்பரியம் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ் கவிதையினுடைய வரலாறு எவ்வளவு காலம் இருக்கு சொல்லுவோம்? தமிழ் கவிதைகள் கிட்டத்தட்ட எவ்வளவு காலமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு புத்தா ஒரு திருக்குறள் திருக்குறள் எடுப்போமே, திருக்குறளுக்கு எவ்வளவு காலம் தெரியுமா? திருக்குறள் திருக்குறளுடைய காலம் என்ன? கிட்டத்தட்ட 2000 வருஷம் சொல்றாங்க. மத்திய கல்வியில இருக்கும் போது சொன்னான், அண்மையில ஒரு இடத்துல தமிழர்களுடைய அடையாள சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டது, கீழடி என்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்டது. அந்த கீழடியில கண்டெடுக்கப்பட்ட அந்த ஆதாரங்களுடைய காலம் எவ்வளவு? 2600 வருஷம் சொல்றாங்க. அப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் 2000 ஆண்டு சங்கதி. நீங்க அதை திண்டுக்குதா அப்படிப்பா? இதுல வந்து அதே கஷ்டம் இப்படி இப்படி இதுல வந்துருக்கு. இந்த இடம் இருக்கு தானே, சமயம் கொண்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம். திண்டுக்கிற காலத்துல இப்படி அழிவோம். அது இந்த கிட்டத்தட்ட கீழடியில் இருக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சியில புறப்பட்ட விடயங்கள் 2600 வருடங்களுக்கு உட்பட்டது. சரியா? அப்ப கிட்டத்தட்ட எங்களுடைய கவிதை 2000 தமிழர்கள் அந்த ஒரு தமிழ் கவிதைகள் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு உட்பட்டவை. திருக்குறள் உதாரணமா, திருக்குறள் எடுத்த மண்டல் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு உட்பட்ட ஒரு நூல் திருக்குறள். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த தமிழ கவிதையினுடைய பெருமை என்றால், அந்த நாளிலிருந்து இன்று வரை இந்த கவிதை என்ற ஒரு இலக்கியம் சில இடங்கள்ல அது பரஸ்பர போயிருக்கு. சுவடுகளாக மட்டும் எடுக்கிற தன்மை இல்லாமல் அடுத்த விஷயம் போடுவோம். ஒரு நீண்டவர்கள் 2000 ஆண்டில இருந்து கவிதையானது தொடர்ச்சியாக இன்று வரை தமிழிலே கவிதை எல்லா மொழிகளில் இருக்கு, தமிழ கவிதைகள் நிறைத்துக் கொண்டிருக்கு. அப்ப அந்த தம்பி கேட்பான், அப்ப அந்த இருந்த கவிதையானோ உண்டையும் இருக்கு என்று கேட்பான். அப்படியோ 2000 வருடங்களுக்கு முற்பட்டு இருந்த சங்க பாடல்கள், சங்கம் சங்க காலத்திலே இருந்த பாடல்கள் முற்றும் இருந்த பாடலும் தான். அப்ப நீண்ட காலமான ஒரு கவிதை அன்றிலிருந்து இன்று வரை இருந்தாலும் அந்த கவிதையினுடைய வடிவம் கருதணும், கவிதையினுடைய வடிவம் பேசு பொருள், அதாவது பாடு பொருள் சொன்னால் என்னத்த பார், கவிதையினுடைய வடிவம் பாடு பொருள் பாடு என்ன மாதிரி கவிதையை வெளிப்படுத்துகிறது அந்த பாடு என்பதை மாற்றத்துக்கு உள்ளாகி வந்திருக்கிறது. உதாரணமாக நீங்கள் போலதான் சங்க காலத்தில் இருந்த பாடல்கள் விளங்கப்படுத்துவேன். அது போலையும் காதலையும் பாடல்கள், அகப்பாடல் புறப்படுகின்றன, போலையும் காதலையும் பாடல்கள் சங்க பாடல். அநேகமானவை அகவல் பா என்ற ஒரு வடிவத்தான் பாடல்கள். அகவல் பா கனவாள அகவல் பா என்ற ஒரு வடிவத்தான் பாடல்கள். அதுக்கு பிறகு வந்த காலத்திலே அடுத்த காலம் தங்க மனித காலம் அல்லது கரித்தொகை காலம், தங்க மனித காலம் கரித்தொகை காலம், கரித்தொகை காலத்திலே தங்க பாடல்கள் பாடு பொருள் போலும் காலம் தெரியும். என்ன பாடுறாங்க? அகவல் என்ற ஒரு வயசுல பாடுறாங்க. அதுக்கு பிறகு தங்க மருந்திய காலம் இந்த கலித்தொகை காலங்கள்ல பார்த்தால் அதுல சமூகத்திற்கு எல்லாம் பார்க்க போறீங்க. கலித்தொகை பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்திற்கு தனியார் அரசனையும் காதலையும் மட்டும் பாடாமல் சமூகத்தில் நடந்த பேச்சு எல்லாம் பாடிருக்காங்க. அப்ப கனித்தொகை காலத்துல அடுத்த ஒரு கனித்தொகை காலத்துல சமூக பிரதிநிதிகளை பாடினார்கள். இடையில அந்த வடிவம், அந்த கவிதை வடிவம் கலிப்பா என்ற ஒரு வடிவமாக இருக்கு, எழுதுவோம் கலிப்பா, கலிப்பா என்ற ஒரு வடிவமாக இருக்கு. அதுக்கு பிறகு வர வர காலங்கள் வந்தது. உதாரணமாக எங்கட தேவார காலம், அதாவது சமய குறவர்கள் வந்து தமிழ்தான் தமிழ், இதே மாதிரி மற்ற மொழிகளே நடந்திருக்கு. அதைத்தான் நீங்க வளர்க்கணும், எங்கள் தமிழ பெரியான் கரைக்கிறேன் நான் முதல் சொன்னது, உலக மொழிகள் எல்லாத்திலையும் இந்த தந்தை இதே மாதிரி இருக்கு. ஆனா இந்த வடிவம் வரையா இருக்கும், பாருங்க பொருள் வரையா இருக்கும். அப்ப இதுக்கு பிறகு முதல் சங்க காலம், கலித்தொகை காலம், அடுத்தது பின்னுக்கு வந்த பக்தி இலக்கிய காலம். பக்தி இலக்கிய காலம் என்ற பாத்தீங்கன்னால் அதில் பாடப்பட்ட பேச்சு பொருள் என்ன, சமயம் சமயம் சுவாமியாரை பாடுறது, கோயில்களை பாடுறது, பாடுறது அவர்களுடைய அற்புதங்களை பாடுறது, அந்த நேரத்தில் அதை போடுங்க. அப்ப சமய இலக்கிய காலத்திலே பாடப்பட்ட பாடு பொருள் சமயம் சார்ந்ததாக இருந்தது. சமயம் சார்ந்த பாடிய கவிதை வகை என்று சொன்னால் பிரிவுகள், கண்ணிகள், இப்படியான சந்த சந்த பாடல், சந்தம் மருந்திய பாடல், சந்தங்கள் சேர்ந்த பாடல்களா இருக்கு. சிறப்போ வாய் இதெல்லாம் சரிங்க, சொல்லுவாப்பா அதாவது சங்க பாட சங்க காலத்திலே கவிதையினுடைய பாடு பொருள் என்னென்ன இருந்தது, வீரம் காதல், அரசர்களுடைய வீரம் என்ன, போர் போர்க்காலத்தில் என்ன நடந்தது, அடுத்தது காதல் சொன்னோம் தம்பி சொல்லு பாபம் நீ சொல்லு என்ன கவிதை வடிவத்திலே பாடப்பட்டது, அற்புதமான விஷயம் இல்லையா, என்ன சாதனம். அப்ப இப்படி அப்ப நான் சொல்ல வந்தது என்னவென்றால், ஒவ்வொரு காலத்துக்கு காலம் என்ன கவிதையினுடைய வடிவம் மாறியிருக்கு, கவிதையினுடைய பாடுபொருள் மாறியிருக்கு, எப்படி சொல்ற இந்த முறை மாறியிருக்கு. நீங்களா எத்தனை வந்து சொல்லுங்க, அப்ப நீங்கள் முக்கியமான காலத்தை கடந்துதான் பிறந்திருக்கீங்க. நாங்கள் பிறந்த நாங்கள் வாழ்ந்த காலம் யுத்தம் நடந்த காலம், கேள்விப்பட்டீங்க, கோட்டை கேள்விப்பட்டீங்க, நீங்க கேள்விப்பட்டீங்க, நாங்கள் அதுதான் கடந்து வளர்ந்தீங்க. அப்ப நாங்கள் எங்கிற காலம், நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து ஓயில் படிக்கிற காலத்திலேயே சண்டை துவங்கிது, எட்டாம் பார்த்து ஒன்பதாம் பார்த்து படிக்கிற காலத்திலேயே சண்டை, இந்து வீச்சு விமானம் பந்தர் கணக்க சரித்திரங்கள் எடுத்து பாருங்க புத்தகங்கள் சிறக்கு. அப்ப அந்த நேரத்திலே போர்க்கால சண்டை நடக்குது, நாங்கள் காதலை பாடிக்கொண்டிருக்கிறோம், பிரச்சனையா இங்க நடக்குது, என்ன ஒழிக்கிறதும் ஓடுறது, வீரம் என்ன போர் பிடிக்கிறது என்ற பற்றியெல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த விஷயத்தை மாறிட்டோம். அப்ப இப்ப நான் சொன்ன வந்தது பாத்தீங்களோ, காலத்துக்கு காலம் என்ன மாறி இருக்கு, பாடுத பொருள் என்ன பொருள் என்றது மாறி இருக்குது, அதே மாதிரி என்ன வடிவத்தில் நாங்கள் பாடுறது என்று மாறி இருக்குது. சொன்னோ அப்ப ஒரு கவிதை இலக்கியம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு விடயம் உங்களுக்கு கிடங்கு. அப்ப முள்ளி சொல்றது என்ன, கவிதை என்றால் என்ன, இந்த புதுசா வந்த பிள்ளைகளுக்காக கவிதை ஒரு இலக்கிய வடிவம், உலகம் முழுவதும் கவிதைகளுக்கு இதுதான் சொன்ன விஷயம் என்ன, உலக மொழிகள் எல்லாவற்றிலும் மிக நீண்ட நீண்ட வடிவமாக இந்த காலத்துக்கு முன்னிலிருந்து வந்த வடிவமாக இருந்தது கவிதை. அந்த கவிதை தொடர்ச்சியாக இருவரை நிலவி வந்திருக்கிறது. காலத்துக்கு காலம் கவிதையுடைய வடிவம் பாடுபொருள் அதனுடைய பாணி சொல்லுகின்ற முறை என்பவை மாறி இருக்கிறது. தமிழை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2000 வருடங்களாக கவிதை எங்களை இருக்கு. அப்ப தொல்காப்பியம் கவிதைக்குரிய இலக்கணத்தை சொல்லியிருக்கார்கள், எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் என்றால், 2000 வருடங்களாக இந்த கவிதை என்ற ஒரு வடிவம் எங்களிடம் இருக்கிறது. சரி, அது இன்று வரை இருக்கிறது என்ற விஷயத்துக்குமே பண்ட காலத்தில் ஒரு வடிவத்தில் இருந்தது, கலித்துவ காலத்தில் ஒரு வடிவத்தில் இருந்தது, பிறகு வந்தது, எங்களுடைய நூற்றாண்டு நடந்த போது ஒரு வடிவத்தில் இருந்தது வந்து இடம்பெயர கவிதை தமிழ் கவிதை இருந்தால் முதலாவது தமிழ் கவிஞர் ஆனந்த் முதலாவது கவிஞர் என்று அடையாளப்படுத்தப்படுவோம் என்ன பழையாது ஈழத்தினுடைய முதலாவது கவிஞர் என்று நாங்கள் அடையாளப்படுத்தோம். இதெல்லாம் தெரியணும்ப்பா. நாம வந்து ஈழத்துல இருக்கிறாரு அர்த்தம் இல்லையே. நாம டாக்டர் முதலாவது கவிஞர்யா இருக்கிறாரு. ஈழத்து பூதம் தேவனார் என்பவர் தான் முதலாவது ஒரு முதலாவது கவிஞராக நாங்கள் அடையாளம் கட்டினோம். ஆனால் நாங்கள் ஈழத்துல பார்க்கின்ற கவி இல்லை என்பது நாங்கள் இலங்கையிலே இருக்கின்ற கவி என்பது சரிவோம். 1950களில் இருந்துதான் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முதல் இருந்தது எல்லாம் கவிதை அல்ல என்றாங்க. ஆனால் இன்றைய நவீன ஈழத்து கவிதை என்பது 1950ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறது. அது எதுமோ 1950ஆம் ஆண்டு ஈழத்து கவிதை ஆரம்பமாகிறது. நவீன கவிதையினுடைய மூலவர்கள் எனக்கு மும்மூர்த்திகள் என்று மூன்று பேரை சொல்றது தெரியுமா? தெரியும் மூன்று பேர் மகாகவி எழுதுமோ தெரியாது. தெரிஞ்சு கொடுங்களா வந்தது ரெண்டு மணி நேரம் தெரியாது. தெரிஞ்சு கொள்வோம். மகாகவி முருகையன் நீலாபாலன் என்ற மூன்று பேர் தான் நாங்கள் ஈழத்தினுடைய கவிதையினுடைய நவீன கவிதையினுடைய மூலவர்கள் மும்மூர்த்திகள் என்று சொல்வது. மகாகவி உருத்திரமூர்த்தி அவருடைய மகாகவியை அவருக்கு சொல்றது மகாகவி. அடுத்தது முருகையன். அடுத்தது நீலாபாலன். நீலாபாலன் என்பவர் மட்டக்களப்பை அதாவது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தார். சுமார் மேலெழுந்த வாரியாக கவிதையை பற்றி சொல்லப்படுகிறார். எனக்கா மேல் விஷயத்துக்கு வரும் கவிதை என்றால் என்ன கவிதை என்ன அது நான் அறிவிக்கிறோம். கவிதை என்றால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். வெரி குட். அனுசிராப் இருக்கும். வெரி குட். நல்ல விஷயம். அனுசிராப் தம்பியோட சொல்லுங்க. தம்பியை சொல்லுங்க. கவிதை என்றா இல்ல அப்படி சொல்லுங்க. கேட்டா நல்லா இருக்கும். அப்படியா கேட்டா நல்லா இருக்கும். ஒரு அழகா இருக்கும். தகவல் நீங்க சொல்லுமா கவிதை என்றால் இல்ல. உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷம். இன்று முஸ்லிம் கவிஞர்கள் மிக சிறப்பான கவிஞர்கள் இருக்காரு. உண்மையிலே மிகச்சிறந்த ஈழத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலேயோ மிகச்சிறந்த முஸ்லிம் கலைஞர் கவிஞர்கள் ஒரு தரம் இலக்கணம் நீங்கள் தரவிலக்கணம் என்றால் அப்படியே சொல்லுவார். தரவிலக்கணம் சக்தி என்றால் என்ன? வரவிலக்கணி பப்பம் என்றால் என்ன? நான் சயின்ஸ் வாட்டி ஏற்கனவே வெப்பம் என்றால் என்ன என்றால் வரவிலக்கணம் இருக்கின்றன. வெப்பநிலை என்றால் என்ன என்றால் வரவிலக்கணம் இருக்கின்றன. அப்படி கவிதை என்றால் என்ன என்றால் என்ன வரவிலக்கணம் சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? இன்னொரு சொல்லி வைக்கிறேன். கடவுள் என்றால் என்ன? வரவிலக்கணம் சொல்லாம சொல்லு. வரவிலக்கணம் சொல்லும். கடவுள் நாசனம் படியா இருக்கார். கையில ஆயுத போல இருக்கார். சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் கடவுள் சிலுவையிலே இருப்பார். முஸ்லிம் மார்கள் இஸ்லாமியர்கள் சொல்வார்கள் கடவுளுக்கு உருவம் இல்லை. பௌத்தர்கள் சொல்வார்கள் தியானத்தில் இருக்கார். ஒவ்வொருத்தரும் கொண்ட செல்லாமே ஒழிய கடவுள் என்றால் என்ன முடிவெடுக்க முடியுமா? இதுதான் கடவுள் என்று வரவிலக்கணமா அடித்துக் கொடுக்க முடியுமா? அதே போலத்தான் கவிதை என்றால் என்ன என்பதையும் தர இலக்கணமாக எவருமே கூற முடியாது. அடுத்த பொருள் கவிதையோடு இலக்கிய வடிவம் என்பது பேர். ஆனால் கவிதை என்றால் என்ன? இதுதானா கவிதை என்று சொல்லி ஒரு வர விளக்கணத்தை நான் சொல்ல. கவிதை என்றால் என்ன என்ற வர விளக்கணத்தை எழுந்தோம். கவிதை என்றால் என்ன என்ற வர விளக்கணத்தை கடவுள் என்றால் என்ன என்ற ஒரு வரவிறக்கணம் போல, கடவுள் என்றால் என்ன என்ற ஒரு வரவிறக்கணம் போல முடிந்த முடிவாக சொல்ல முடியாது. இதுதான் என்று அப்படி சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன் இதுதான் கவிதை என்று, இந்த பக்கம் சொல்லுவேன் இதுதான் கவிதை, நான் சொன்ன அணிதான் கவிதை என்று சொல்லுவேன். இந்த பக்கம் சொல்லுவாங்க சொல்லுவேன் நல்ல சொல்லுதான் கவிதை என்று, இன்னொரு சொல்லுவா இதுல உடனும் இல்ல நல்ல பொருள் தான் கவிதை, ஒரு சொல்லுவார் கோபம் போட்டுக்கொண்டு சொன்னா கவிதை இல்லையென்னு சொல்லுவார். அப்ப இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொன்னாலும் கவிதைக்குரிய சரியான வரவிலக்கணத்தை நாங்கள் கூற முடியாது. அப்ப இதுல முக்கியமான விஷயம் தான், நாங்கள் என்ன சொல்ல போறோம் என்றால் கவிதை என்பது உணர்வு தான். நாங்கள புரியும் இப்ப பாசி கேட்க கவிதை மாதிரி இருக்கா இல்லையான்னு உமக்கு விளங்கிக்கல, உமக்கு கவிதையா இருந்தாலும் கவிதை என்னத்த வாய்க்காலும் என்ன ஒன்றுமே விளங்கவில்லை என்ற. அப்ப இது அவரவர் அடுத்த பொருப்போம், அவரவர்களுடைய உணர்வின் பார்ப்பட்டு கவிதை ரசனைக்கு உட்படும். சரியோ? அப்படி அப்படி என்ன நீங்கள் விளக்கட்டு வந்து கேட்கிறாங்க. கவிதைக்கு வர விளக்கணம் இதென்று சொல்ல முடியாது. ஆனா கவிதைக்கு கிடைக்க பண்பு, இப்ப ஒரு பொம்பளை என்றால் திருமணமாக திருமண மகள் மணமகள் என்றால் மணமகளுக்கு சில பண்பு வந்துருக்கு. அந்த 65,000 ரூபாய் கூரை வெளிப்பட வேண்டிய 65,000 70,000 கூரை அப்படி நகைகள் போட்டு அந்த இலக்கு போட்டு இவ்வளவு பண்பு இருக்குதான். என்ன கூட்டாளோ வரியா, அதான் நேற்று ஒரு பயிரி என்று சொன்னார்கள் நகைச்சுவை விசாரப்படுத்துவதற்கு அவரு கேட்டார் சந்தசக்தி நேரம் நேற்றுதான் கந்தசக்தி முடிந்தது. கந்தசக்தி கேள்விப்பட்டீங்களா, சந்தவாரி கேள்விப்பட்டீங்களா? கந்தசக்திக்கு விரதம் குடிச்சு கல்யாணம் குடிச்சு அப்பா இப்படி இருக்கு வாழ்க்கை என்பதுதான் கேட்டேன். அவரை சொன்னார் அந்த கட்டிக்கா விரும்ப முடிஞ்சுதான் நகையில முடிச்சார். ஆனால் இன்று ஒவ்வொரு நாளும் சூரன் போரா இருக்கிறது. அந்த கட்டி பிரகாரம் சூரன் போர் தான் போயிட்டு ஒவ்வொரு நாளும் தண்டை சூரன் போரா தன்றிருக்கேன். ஆறு நான் சொல்ல வந்தது என்னவென்றால் அப்ப ஒன்று நாங்க விளங்குது என்ன, கவிதைக்கு இதுதான் வர விளக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன கவிதைக்கு பண்பு, அடுத்தது கவிதைக்கு பண்புகள் இருக்கின்றன, கவிதைக்கு பண்புகள் இருக்கின்றன. இதான் கோபம். அந்த வழி அந்த புதுசா பண்ணா கண்டிப்பாக மரியாதை இருந்தோ இந்த விஷயத்தையும் மற்றதெல்லாம் மறந்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் சும்மா ஒரு பொது விஷயங்கள். நான் சொல்ல வந்த இந்த விஷயத்தில் இருந்தால் அது என்ன கவிதையா இருந்தால், அது ஆங்கில கவிதையா இருந்தா என்ன, சைனீஸ் கவிதையா இருந்தாலும் என்ன, ரஷ்ய கவிதையா இருந்தாலும் என்ன, தமிழ் கவிதையா இருந்தாலும் என்ன, கவிதைக்கு இதுதான் இதுதான் இதான் வேணும் அப்படி மேக்சிமம் அப்படி டெஃபினேஷன் சொல்ல முடியாது. ஆனால் கவிதைக்கு சில பண்பு இருக்கு. இப்ப உதாரணமாக நீங்க ஒரு கட்டுரையை வாசிக்கிறீங்க, கவிதை எந்த வாசிக்கிறீங்க, ரெண்டையும் உங்களால இது கட்டுரை இது கவிதை என்று வேறுபடுத்தி அறியக்கூடியதா இருக்குமா இருக்காது இருக்கும். அதுதான் இந்த பண்பு. இப்ப ஒரு மொழியத்தை நாங்கள் நேரடியாகவே சொல்லிக் கொண்டு போறோம், கதைச்சு கொண்டு போறாங்க காய்ச்சி கொண்டு இருக்க, இது கவிதை, இது நான் ஒரு உரையாடல், இது உரையாடல் தான், இது ஒரு உரையாடல். இந்த உரையாடலை ஒரு நல்ல சொற்களை பாதித்து ஒரு ஒரு தொடராக எழுதி கொண்டு வந்தால் ஒரு கட்டுரை, கட்டுரை கட்டுரை கவிதை வேறுபடும். கவிதை என்பது இந்த கட்டுரையிலிருந்து வேறுபட்டது. அப்ப அடுத்த போகணும், உரையாடல் கட்டுரை போன்றவற்றிலிருந்து கண்டு வேறுபட்டது. அதுல மிக முக்கியமான பண்பு என்னென்றால் ஒரு அழகியல் இருக்கும், ஒரு 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 வியூ, அதாவது ஒரு அந்த கவிதையில ஒரு கட்டுரை என்பது நான் ஒரு ஒரு புறம் அறிவு சார்ந்த விடயமாக ஒரு ஒரு விஷயத்தை அப்படி விசரித்துக் கொண்டு போகலாம். ஆனால் கவிதை அப்படி கவிதையில ஒரு அழகு இருக்கும், முதலாவது முதலாவது ஒரு அழகு இருக்கும் ஒன்று. இரண்டாவது அந்த கவிதையை நாங்கள் பார்த்த போதோ அல்லது கேட்ட போதோ அதிர்ச்சி விடுவாங்க. நாங்கள் எப்படி பார்க்கவில்லை, நாங்கள் எப்படி பார்க்கவில்லை என்று ஒரு அதிர்ச்சி கொண்டு விடுவாங்க. ரெண்டாவது அப்ப முதலாவது அழகிருக்கவனும், ரெண்டாவது ஒரு வியப்பு ஏற்படுத்தவனும். அந்த அதை வாசிக்கிறது நாங்கள் ஒரு வியப்பு ஏற்படுத்தவோம். சரியோ? மூன்றாவது அது ஒரு புதுமையான கற்பனையா இருக்கவன், ஒரு புதுமையான கற்பனையா இருக்கவன், ஒரு புது புதுமையான கற்பனை, ஒரு சிந்தனை, புதுமையான கற்பனையா இருக்கவன். நாலாவது ஒரு விஷயத்தை அப்படியே நேரடியா சொல்லிக் கொண்டு போறோம் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்ல போலே இருக்கும். நான் உதாரணம் சொல்ல போறேன். சரி, ஒரு நுட்பமான விடயத்தை சொல்ல, அப்ப நேரடி தன்மை அல்லாது ஒரு நுட்பமான விடயங்களை சொல்லக்கூடியதா இருக்கவன். இதை விட, சரியோ, இதை விட அணிகள் 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 பத்தி நான் சொல்ல போறேன். உவமை, உருவகம், படிமம், இப்படி கணக்கிடறேன். அப்ப அணிகளை கொண்டதா இருக்க வேண்டும். சரியோ? நல்ல சொல், நல்ல சேர்ந்த சொற்களை, நல்ல சேர்ந்த சொற்களை உள்ளதா இருக்க வேண்டும். இப்ப ஒரு நாவல் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பக்கம் பக்கமா கட்டு கட்டு கட்ட வழி கொடுவாங்க. கவிதை அப்படி எழுதுறது இல்லை, ஒரு சுருக்கமா, ஒரு நறுக்கு தலிப்பது சொல்ல, நறுக்கு தலிப்பா இருக்கும் சொல்லுமே, இப்ப சுருக்கமா ஒரு ஒரு கட்டுருக்கமாக இருக்க வேண்டும். மற்றது ஆழ்ந்த பொருளுடையதா இருக்க வேண்டும், ஆழ்ந்த பொருளுடையா இருக்க வேண்டும். இதெல்லாம் நான் சொல்றேன் பண்பு. சரி, அந்த தம்பி சொல்லுவாங்க இல்ல, இன்னும் ஒன்று இன்னும் கொஞ்சம் இன்னும் விஷயத்த விஷயங்கள் செய்திருந்தா நல்லா இருந்துச்சுன்னு அழுகு. அதான் நான் சொன்னது, கவிதைக்கு இதுதான் என்று சொல்லி ஒரு வரைவிலக்கணம் கூற முடியாது. ஆனால் இந்த பண்புகள் இருந்தால் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தது ஒரு கத்திரக்கும். இந்த பண்பு இருந்தால் கவிதை தன்மை இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? ஆனால் பெரிய விஷயம் என்றால், நீங்கள் இன்று இருக்கின்ற பெரிய குற்றச்சாட்டு சொல்லப்படுகிற என்னவென்று சொன்னால், ஒருவர் வாசிப்பதில்லை, கவிதையை வாசிப்பது இல்லை, கவிதை எழுதலாம் ஆனால் வாசிப்பதில்லை. நீங்கள் பண்டிகர வாசிக்கிற கஷ்டமா இருக்கலாம், கம்பர வாசிக்கிற கஷ்டமா இருக்கலாம், சேஷ்டியர வாசிக்கிற கஷ்டமா இருக்கலாம். ஏனென்றால் இல்லை, நாங்கள் சொன்னார் தெரியுமா, ஆங்கில மொழியினுடைய காலமகளம், ஆங்கிலம், ஆங்கில மொழியினுடைய காலம் எவ்வளவு சார்? இப்ப நான் சொல்றேன், தமிழ் மொழி கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு உட்பட்டேன்னு சொல்றேன். அந்த எழுத்துக்கள் பார்க்கும் பொழுது அதனால நான் செம்மொழி வந்து கொடுத்துருக்கேன். சும்மா கொடுத்து செம்மொழி என்று கொடுக்கறதுக்கு 11 காரணம் இருக்கும், 11 கண்டிஷனா பூர்த்தி செய்யாதான் செம்மொழி கொடுப்பாங்க. 8 கண்டிஷன் பூர்த்தியாகவும் தமிழுக்கு 11 கண்டிஷன் இருக்கு. சொல்லிப்படி ஆங்கில மொழியில காலம் நானும் பாத்தீங்க மடங்கு சிந்திக்கிறேன். ஆங்கிலத்தினுடைய காலம் கிட்டத்தட்ட 400 சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 450 வருடங்கள். நுட்பம் என்னவென்றால், ஆரம்பத்தில் இருந்த கம்பிஷர்கள் முக்கியமான கதைகள் இந்த கதைகள் இதெல்லாம் நீங்கள் டியூட்டரி வாத்தியத்தை போய் சொல்லுங்க, டியூட்டரி வாத்தியங்களும் தெரிஞ்சிட மாட்டேன். 450 முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த 450 வருடங்களுக்கு முற்பட்ட ஆங்கிலத்தை, சரியோ சரியோ, இன்று வாசித்தால் ஒருத்தருக்கு வந்து கழிப்படுங்கோ. அதாவது 450 வருடத்துக்கு முற்பட்ட ஆங்கிலத்தை அந்த அப்பயிருந்த இங்கிலீஷ இன்று வாசித்தால் ஒருவருக்கும் விளங்க, வெள்ளக்காரங்க விளங்க, இங்கிலும் விளங்க, அது வரைக்கும் வெள்ளக்காரர்களுக்கு விளங்காது. அந்த மொழி அப்படியே மாறி 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 வந்துருது காலத்தை காலம். அந்த மொழி மாறி 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 இன்று பேசப்படுகின்ற, இன்று பயிலப்படுகின்ற ஆங்கிலம் என்றது மாறுது. இதை கூட உங்களுக்கு தெரியுமா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்கா இங்கிலீஷ் என்பது அமெரிக்காக்காரங்க கூட ஆங்கிலத்தில் பிரிட்டிஷ்காரன் பேசுகிற இங்கிலீஷும் ஆங்கிலமும் அமெரிக்காக்காரன் பேசுகிற ஆங்கிலத்தின் உள்ள வித்தியாசம் காணும். பிரபஞ்சையில் வித்தியாசம் இருக்கு, சொற்கள் இந்த நீ அதாவது கருத்தில் வித்தியாசம் இருக்கு, அப்படி கணக்க பிரச்சனை. ஆனால் அதான் பாருங்க, அப்ப நான் சொல்ல வந்தேன் என்றால், இப்படி மொழி இந்த ஆங்கில மொழியிலே இப்படி இருக்கும்பொழுது என்னுடைய தமிழிலே மிக நீண்ட காலமாக செழுமையான கவிதை வந்திருக்கிறது. ஒரு மிக விஷயங்க திருக்குறளை நான் எடுத்து ஒரு குரல் சொல்றேன். இந்த குரல்ல கருத்து விளங்குவோ விளங்குறது சொல்லுமோ? நான் சொல்ற குரல் சொல்லுங்க. இந்த கருத்து உங்களுக்கு ஒரு கஷ்டமாயிருக்கான்னு சொல்லுவேன். நெருப்பிலும் துஞ்சுதல் ஆகும். அதாவது சொல்லும் போது கஷ்டமா இருக்கும், அந்த அதை விடுங்கோ. நுனிக்கொம்பு ஏறினார், நுனிக்கொம்பு ஏறினார் அகுது இறந்து ஊக்கையும், நுனிக்கொம்பு ஏறினார் அகுது இறந்து ஊக்கையும் உயிர்க்கு இறுதியாகி விடும், உயிர்க்கு இறுதியாகி விடும். அதாவது கொப்பு இருக்குதானே நம்பி, மரத்துல கொப்புல ஏறி 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 நுனி கொப்புல ஏறினார். இது விளங்கு இல்லையா? இருக்கு யாரும் தனஞ்சாரு விளங்க இல்லையா? நுனி கொம்பு ஏறினார் என்பது விளங்கா இருக்கா? சரி, அகுது அகுது இறந்து ஊக்கின் என்றா அதுக்கு மேல போனால் ஊக்கப்பட்டால் என்ன நடக்கும்? விழுந்து முடிய வேண்டியா, உயிர்க்கு இறுதியாகி விடும். சரி, யோசிச்சு பாருங்கோ, இது என்ன சொல்ல வாரது? இதுல விஷயம் இல்லை. அதாவது என்னென்றால், மனிதர்களை கொண்டு போறோம், நுனிக்கொம்புக்கு போனாத்தான் ஏற முயற்சி எடுத்து என்றால் நீ உயரத்துக்கு போக முடியுமா, கீழே போக முடியுமா? நீ விழுந்து கொண்டு நேரி முடியும் இல்லையென்றால் ஆள். இந்த விஷயத்தை அதாவது என்ன, நீங்கள் ஊக்கப்படலாம் ஆனால் அதுக்குள்ள எல்லை இருக்கிறது, நீங்கள் முயற்சி எடுத்துதான் வேணும். ஒரு எல்லைக்கு மேல போராட்டுறது நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் என்றுதானே சொல்லு. இதற்காக நான் ஒரு 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 வசனமா சொல்லணும் சொல்லுவேன். ஆனால் இது எப்படி கவிதையாக்குது, எப்படி கவிதாஜினமாகும் அப்படி சொல்ற வசனத்தை மரத்துல வேறு முழுக்கொம்புல போய் விழுந்தாலும் டக்குனு பயப்படுது. அப்படியே போய் மரத்துல ஏறி நுனிக்கொம்புல போய் அங்கால போய் குளிர்ந்த மட்டும் முழுங்க முடிஞ்சாண்ட அந்த உணர்வு எங்களுக்கு நடக்கண்டு என்ன சொல்லுது? ஒரு ஆபத்தான விஷயம் என்ற சொல்ல வைக்கிறதில்ல. இதுதான் இதுதான் ஒரு உரையடைக்கும் ஒரு சொல் பேசுறதுக்கும் கவிதைக்கும் உள்ள விஷயம். இதை நான் இவ்வளவு வழங்கப்படுத்தலாம். இப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி விளங்கு. உண்மையில ஒரு மரத்துல ஒரு விழுந்தவனுக்கு இன்னும் அது நல்ல தெளிவா விளங்கும் இல்லை. சொல்லிக்கொண்டு போறீங்க, அழகாக கிடக்கு. உண்மை சும்மா சொல்லிடுறேன். ஒரு முத்து மசூர் மரத்தில் ஏறி போய் அப்படியே போய் இன்னைக்கு ஏறி ஏறி போய் குடிச்சு அங்காடாது ஒரு நுட்பம் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. இப்ப நான் சாதாரணம் சொல்லி போட்டு போற விஷயத்துக்கு ஒரு சட்டம் அவன் சொல்றேன். இதுதான் ஒரு கவிதைக்கும் ஒரு உரைநடைக்கு முறையில் உள்ள முக்கியமான பணி, அடிப்படை பண்பு. அதாவது ஒரு விஷயத்தை அழகாகவும் ஒரு மெருகேற்றியும் ஒரு சுருக்கம் பெரிய பாரம்பரிய ரெண்டு வரியில சொல்லி போட்டு போட்டேன், ரெண்டு வரியில சொல்லி போட்டு போறேன். இதுதான் அந்த கவிதையுடைய நுட்பம், மிக விளங்குவோம் அடிப்படை நுட்பம். இது மட்டுமல்ல, நான் சொன்ன மாதிரி இது மட்டும் நுட்பம் அல்ல, இத விட கணக்கு நுட்பங்கள் இருக்கு. நாங்க சொல்றது ஒரு அடிப்படையாக ஒரு ஒரு உடைக்கும் ஒரு கட்டுரைக்கும் கவிதைக்கு முடியல ஒரு அடிப்படையான வேறுபாடு. சரியோ? அப்ப இத வலிமா இந்த கருத்தை வலிமைக்கு உதவும். அதாவது நுனிக்கொப்பில் ஏறியவர் அதையும் கடந்து அதையும் கடந்து எப்படி ஏறுவர், அதையும் கடந்து ஏன் ஏறுவர், நுனிக்கொப்பு ஏறியவர் அதையும் கடந்து ஆசை இவ்வளவு மனிதன் தனியும் பார்க்கும் ஆசையால் சொல்லுங்க ஆசையால் ஆசையால் ஏறினால் அது அவருடைய உயிருக்கு ரீதியாகி விடும். இன்னொரு ஏன் குரல் எடுக்கின்றால் இப்படி கணக்க கிடக்கு, நாங்கள் ஒரு குரல்ல அது உதவும் உங்களுக்கும் அடுத்து இன்னொரு குரல் வாழ்க்கை சொல்ற கருத்தன இந்த குரலின் கருத்தன் என்றால் மனப்பொருத்தம் இல்லாதவரோடு இல்லாதவர் இல்லாதவர் ஒருவருடன் ஹலோ ஓ சரி நான் ஓகே சரி ஓகே சரியோ எழுதிங்களா? எனவே மனப்பொருத்தம் இல்லாதவர் ஒருவரிடம் கூட வாழும் வாழ்க்கை ஒரு குடிலில் பாம்போடு கூட வாழ்வது போன்றது. சரியோ? ஹலோ சொல்லுங்க. உடம்போடு இல்லாத வாழ்க்கை குடங்கள் பாம்போடு உடல் உடை லட்சம் என்றால் மனப்பொருத்தம் இல்லாதவர் ஒருவரோடு கூட வாழும் வாழ்க்கை ஒரு குடிலில் பாம்போடு கூட வாழ்ந்து வருவது போன்றது. அப்ப இது கொஞ்சம் கதையை நான் சொல்றேன். தெரியும், ரெண்டு பேர் ஒரு ஒத்த கருத்தோடு இல்லாதவர்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கலாம், ஒரு வகுப்பறையில் இருக்கலாம், ஒரு வீட்டில் இருக்கலாம். சொல்லு பெரிய பெரிய அமைச்சர் மனத்துக்குள்ள ஒரு உடன்பாடு அந்த தன்மை இருக்குதாங்க, அது அது எல்லா மனத்திலும் இருக்கு. பெரிய பெரிய இருந்தால் அது ஒரு வீட்டுக்குள்ள பாம்போட படுத்து கிடக்கிற மாதிரி சொல்றேன். பாம்போட படுத்து கிடக்கலாமா? பாம்போட படுக்கிறது பாம்பு ஒப்பகொட்டுமன்று இல்லையா? பாம்புக்கும் என்ன பயம்? இவரப்ப அடிப்பான்னு இல்லையா? இதான் பாம்புக்கு தெரியாது, இவரப்ப அடிப்பான்னு இவனுக்கு தெரியாது.